අබ්දුල් වසීත් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 13ක කාලයක් ලැබෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. කෞරවතලමේ දංගම රූපීවර්ගලේ අරිමේදවි ජනාධිපතිවර්ගල් අන්මෙලේ ஏற்படுத்திய போதைக்கு எதிரான நடவடிக்கையை நான் இலங்கையன் என்ற வகையிலே இந்த சபையிலே பாராட்ட விரும்புகின்றேன். அந்த வகையிலே நாடளாவிய ரீதியில் பலரும் பாராட்டுவை அவதானித்திருக்கின்றேன். அம்பாறை மாவட்டத்தில் அதிகமான பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அட்டாளச்சேனை அக்கறைப்பற்று பொத்திவில் உட்பட பல பிரதேசங்களை குறிப்பிடலாம். குறிப்பாக அக்கறைப்பற்றில் பிரதேச செயலாளர் பிரிவிலே விசேட அறிவூட்டும் நிகழ்வு ஒன்றினை ரேஞ்சி இலங்கை அமைப்பு நடத்தியது. பணம் வழி சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டம் இலக்கம் 5 திருத்தி சிறிய ஒரு ஆணைக்குழு அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த நிகழ்வு இடம்பெற்றது. 3 விடயங்களை மேற்கொள்ள இந்த அமைப்பு எதிர்பார்க்கின்றது. 1, மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தை மையப்படுத்திய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மூலம் போதைப்பொருள் பழக்கத்தை தடுக்கும் முயற்சி. 2, போதைக்கு அடிமையானவர்களை சமூக மருத்துவ ஆதரவு வழங்கும் மீள சமூக சேவைக்கு கொண்டு வருதல். போதைக்கு அடிமையானவர்களை சமூக மருத்துவ ஆதரவு வழங்கி மீள சமூக வாழ்விற்கு கொண்டு வருதல். 3, அரசு துறை, சமூக பாதுகாப்பு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து செயற்பாடு மையமாக இருந்து தடுப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளல். இதனை தலைமை தாங்கி நடத்திய கலாநிதி எஸ் எம் தல்கா மற்றும் டாக்டர் எம் ஜே நௌஃபல், சட்டத்தரணி கே சமீம், எஃப் குத்தூஸ், எம் சி கால்டின், மஹர் ஹுதா, நகரவிதா யூஎல் உவைஸ், பிரதேச செயலாளர் டி எம் அன்சார், சட்டத்தரணி சாதிர், சட்டத்தரணி ஃபைசல் மொஹிடீன், நகரசபை உறுப்பினர் தவம் உட்பட இந்த விடயங்களிலே செயற்பட்ட அனைவரையும் நான் இந்த சபையிலே பாராட்ட விரும்புகின்றேன். Prevention of Money Laundering Act No. 5 of 2006 பணம் வழி சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டம் திருத்தப்பட்டு சிறப்பு ஆணைக்குழு ஒன்று ஏற்படுத்தப்படல் வேண்டும் என்று இந்த சபையை கேட்க விரும்புகின்றேன். இந்த சட்டம் திருத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவது போதைப்பொருள் வலையமைப்புகளை நிதி அளவில் தடுக்கவும் நாட்டில் சட்டம் ஒழுங்கு மற்றும் சமூக நலனை வலுப்படுத்தவும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்புகின்றேன். மேலும் இத்துடன் இணைந்ததாக நாட்டிற்கு ஒருபுறமாக வருமானத்தை ஈட்டித் தருகின்ற சாராய பார்களையும் மூடுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக அதிபதி ஜனாதிபதி அவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சி முழு பயனையும் தரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, எமது நாட்டிலே 1994 கபடி விளையாட்டானது ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த ஊர் மதீனா விளையாட்டுக் கழகம், இளைஞர் கழகம், இளைஞர் சேவல் மன்றம் மூலமாக போட்டிகளிலே 97-98 மூன்றாம் இடத்தை மாவட்ட ரீதியில் பெற்றது. தொடர்ந்து 2000 முதல் பாடசாலை ரீதியாக அல் மதீனா வித்யாலயம், அலிஷாக் தேசிய பாடசாலைகள் பல வெற்றிகளை பெற்றன. மேலும் பாடசாலை மற்றும் தேசிய போட்டிகளில் இவ்விரண்டு பாடசாலை கபடி அணிகளும் பல வெற்றிகளை பெற்றுள்ளன. 2022 17 வயது பிரிவில் அல் மதீனா மற்றும் அலிஷாக் தேசிய பாடசாலை அணியினர் வெற்றி பெற்றனர். குறிப்பாக இந்த ஆண்டிலே பாடசாலை மற்ற தேசிய போட்டி இந்த ஊரில் நடத்தப்பட்ட போது 17 வயது பிரிவில் அல் மதீனா வித்யாலயம் இரண்டாம் இடத்தையும் 20 வயது பிரிவில் அல் இஷாக் தேசிய பாடசாலையும் தெரிவு செய்யப்பட்டது. மேலும் இது மட்டுமல்லாது இளைஞர் சேவைகள் மன்ற போட்டிகளில் 3 வருட காலமாக சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டதுடன் 20 மேலாக அம்பாறை மாவட்ட சாம்பியனாகவும் உள்ளார்கள். உள்ளக கபடி போட்டிகளில் தொடர்ந்து 3 வருட காலமாக 2ம் 3ம் இடங்களை பெற்றதுடன் 2022-23 கபடி சங்கத்தினால் நடத்தப்பட்ட போட்டிகளில் சாம்பியனாகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் 2016 சர்வதேச இளையோர் ஆசிய கபடி போட்டியில் MD அஸ்லம் சஜா தெரிவு செய்யப்பட்டு நமது நாட்டுக்கு 3ம் இடத்தை பெற்றுக் கொடுத்தார். 2018 நாட்டின் ஜூனியர் அணிக்கு ஹாலிஷ், எஸ் எம் சஃபிஹான் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டு உலகக்கிண்ண போட்டிகளில் பங்கு பற்றினார்கள். 2021 ஹாலிஸ் நமது நாட்டு கபடி அணிக்கு தெரிவு செய்யப்பட்டார். 2022 சஃபிஹான் நமது நாட்டு கபடி அணிக்காக தெரிவு செய்யப்பட்டு 2023 பங்கா பந்து போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டு சிறப்பாக செயற்பட்டனர். 2018 அஸ்லம் சஜா தேசிய அணிக்கு ஆசிய கிண்ண போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டும் நேவி கபடி அணியில் இடம்பெற்றார். 2021-22 பங்கா பந்து போட்டிகளில் கலந்து கொண்டார். 2022 உபதலைவராக 2023 தீவிரமாக செயற்பட்டிருக்கிறார். நபீஸும் இவருடன் நாட்டு அணிக்காக விளையாடி இருக்கின்றார். அஸ்லம் சஜா 2023-24 இந்தியாவில் நடந்த புரோ கபடி லீக்கிற்காக பெங்கால் வாரியர்ஸ் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்வானார். மேலும் லண்டனில் நடந்த பிரிட்டிஷ் லீக் போட்டிகளிலும் கலந்து கொண்டிருக்கின்றார். இப்போட்டிகள் 3வது இளைஞர் ஆசிய கபடி போட்டியில் நாட்டு அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய அல் மதீனா விளையாட்டுக் கழக ஷைனி ஷம்ரி மில்ஹான் மாஹி போன்றோர் பங்கு கொண்டு திறமைகளை வெளிக்காட்டி நிந்தூருக்கும் மாவட்டத்திற்கும் நமது நாட்டிற்கும் திறமைகளை நட்பெயரை பெற்றுத் தந்திருக்கின்றார்கள். முப்படைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி நேவி அணிக்காக ஹாலிஸ் ரிஸ்லி அஃப்லல் சரீப் அன்சாப் இடம் பிடித்தனர். ஆமி அணிக்காக ஹமார் முகமது இஸ்மாயில் பங்கு கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இத்தனை விடயங்களை இங்கு தெரிவிப்பதன் நோக்கம் இப்படிப்பட்ட வீரர்களை கொண்டிருக்கின்ற நிந்தூர் பிரதேச செயலக பிரிவிலே ஒரு கபடி மைதானம் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான். எனவே விரைவாக நிந்தூர் பிரதேச செயலக பிரிவில் தேசிய மட்ட ஒரு கபடி மைதானத்தை அமைத்துக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் இந்த உயரிய சபையை கேட்டுக் கொள்கின்றேன். மேலும் இந்த கபடி அணியை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டு செல்கின்ற அல் மதீனா வித்தியாலய அதிபர் ரஃபிகு அவர்களுக்கும் அலிஷா தேசிய பாடசாலையின் அதிபர் கபூர் அவர்களுக்கும் இந்த வேளையில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, போலீஸ் பரிசோதகர் பதவியில் இருந்து பிரதான போலீஸ் பரிசோதகர் பதவிக்காக பதவியேற்பு வழங்கும் போது விசேட அதிகாரிப்பணியில் எதிர்நோக்குகின்ற அநீதியான விடயத்தை இந்த சபையிலே கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த நாட்டிலே ஏற்பட்ட கொடிய யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வந்த இந்த 30 ஆண்டுகளின் பின்னர் மூவின மக்களும் சமாதானமாக வழிவகுப்பதில் எஸ்டிஎஃப் பங்களிப்பு மிகையானது. விசேட அதிகாரிப்பணியினர் 2005-7/24 2007-3/25 ஆரம்ப ஆண்டுகளில் ஆரம்ப கட்ட பயிற்சிகளை பெற்றும் 18 வருடங்களாக சேவை காலத்தை பூர்த்தி செய்திருந்தாலும் இதுவரைக்கும் போலீஸ் பரிசோதனை சேவையில் 10 வருடங்களை தாண்டியுள்ள 62 பேரிலே 10 பேருக்கு மட்டும் பிரதான போலீஸ் பரிசோதகர் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 52 பேர் மீதமாக இருக்கின்றார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உத்தியோகத்தாளர்களே, மேலும் போலீஸ் சேவையில் 10 வருட காலத்தை கடமை புரிந்து சிறப்பான சேவையை செய்த பலர் 159வது போலீஸ் தினத்திலே சிரேஷ்டத்துவ அடிப்படையில் பதவி பெற்றதாக சந்தோஷத்துடன் குறிப்பிட விரும்புகின்றேன். இவ்வாறான நிலைமைகள் எஸ்டிஎஃப் சேவையிலும் உள்வாங்கப்படவில்லை என்பது மனக்கவலை அளிக்கின்றது என்பதுடன் நாட்டுக்காக பாடுபட்ட எஸ்டிஎஃப் பகுதியினர் கவலையும் கொண்டிருக்கின்றார்கள். எஸ்டிஎஃப் இருக்கின்ற பிரதான போலீஸ் பரிசோதனை வெற்றிடங்கள் 16-10 பேருக்கு மட்டுமே பதவியேறு வழங்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமன்றி போலீஸ் சமாந்தரமான சேவையில் மொத்தம் 323 வெற்றிடங்கள் இருப்பதாக அறிகின்றோம். அதில் 153 பேருக்கு பதவியேறு வழங்கப்பட்டுள்ளன. இதில் எஸ்டிஎஃப் தவிர ஏனைய சேவைகளை சார்ந்த 10 வருடத்தை பூர்த்தி செய்து 10 வருட இன்கிரிமெண்ட்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைவரும் போலீஸ் பரிசோதனை பதவிக்கு பல்வேறு அடிப்படையிலே பதவியேறு வழங்கப்படுவது எஸ்டிஎஃபிற்கு 10 வருடத்தை சேவையாற்றிய நிலைமையை கவனித்துக் கொள்ளும் போது ஏன் எஸ்டிஎஃபிற்கு அது பொருத்தமற்றதாக இருக்கின்றது? எஸ்டிஎஃப் தவிரவும் போலீஸ் திணைக்களத்திலே காணப்படுகின்ற எல்லா தரப்படுத்தல்களிலும் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 323 இருக்கின்றது. இதில் 153 வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டால் மிகுதி 170 இருக்கின்றது. எஸ்டிஎஃப் பிரிவிலே 10 பதவிகள் நிரப்பப்பட்டால் மிகுதி 52 வெற்றிடமாக இருக்கின்றது. இது ஒரு சிரேஷ்ட துறைக்கு கிடைக்கின்ற அநியாயமாகும். மேலும் எஸ்டிஎஃப் பிரிவிலே உயர் பதவிக்கு 16 வெற்றிடங்கள் நிரவுகின்றது. மொத்தமாக போலீஸ் சேவையிலே எஸ்டிஎஃப் சேவைக்கும் வெற்றிடமாக இருக்கின்ற 333 பேருக்கானது 10 வருட சேவையையும் 10 சம்பள உயர்ச்சியையும் பெற்றவர்களை பிரதான போலீசர்களாக நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் மிகுதமானவர்களை சாதாரண போலீஸ் உத்தியோகத்தர்களாக இணைத்துக் கொள்ள முடியும். தற்போது நாட்டிலே 73 எஸ்டிஎஃப் கேம்புகள் இருக்கின்றது. இதில் 58 கொழும்பிலே இருக்கின்றது. இந்த 58 19 மாத்திரமே அனதன எனும் சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர்கள் கடமை புரிகின்றார்கள். 10 வருட சேவை காலத்தையும் 10 வருட சம்பள உயர்வையும் பெற்றிருக்கின்ற போலீஸ் எஸ்டிஎஃப் அனைத்து உத்தியோகத்தர்களையும் வினைத்திறமையின் பதவி உயர்வின் பின்னர் ஏற்படும் வெற்றிடத்துக்கு திறமை எழுத்து பரீட்சை அடிப்படையில் நியமனம் செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருத வேண்டியிருக்கின்றது. கௌரவ தலைமையாக முத்தியோத்தரவர்களே, 2025-9/3 போலீஸ் பதவியோர் பரவில் 10 வருடத்தை பூர்த்தி செய்துள்ள 10 சம்பள ஏற்றங்களை பெற்றிருக்கின்ற போலீஸ் பரிசோதகர்களை பிரதான பரிசோதகர்களாக பதவியேற்றும் அதே அடிப்படையில் எஸ்டிஎஃப் போலீஸ் பரிசோதகர்களை பிரதான போலீஸ் பரிசோதகர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பதை இந்த சபை ஆலோசித்து சிறந்து விளங்கும் தீர்மானத்தை எடுத்து இந்த நாட்டின் 30 வருட கொடிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர உதவிய எஸ்டிஎஃபிற்கும் சம அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என இந்த சபையை கேட்டுக் கொள்கின்றேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாடளாவிய ரீதியிலே கடமை புரிகின்ற பொது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் சங்கமான மாகாண முகாமைத்துவ சங்க உத்தியோகத்தர் சங்கம் விடுத்துள்ள ஒரு கோரிக்கையை இந்த சபையில் எடுத்துக் கூற விரும்புகின்றேன். நான் காரணம் நானும் அந்த சேவையில் கடமை புரிந்து ஓய்வு பெற்றதன் என்பதால் ஆகும். சுமார் 3000 அங்கத்தர்களை தன்னகத்தை கொண்டு உரிமைகளை கேட்டுப்பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாடளாவிய ரீதியில் உள்ள சிரஸ்தித்துவமான பல அரசு சேவைகளில் தரம் மூன்றில் உள்ள உத்தியோகத்தர்கள் 6 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்து 6 சம்பள படிநிலை பெற்றுக் கொண்டால் தரம் 2 இதில் 6 வருட சேவை 6 வருட சம்பள உயர்வை பெற்றுக் கொண்ட ஏனைய எல்லா உத்தியோகத்தர்களும் பூர்த்தி செய்திருந்தால் தரம் 1 பதவி உயர்த்து கிடைக்கின்றது. மட்டுமன்றி சுகாதார சேவையில் சில வருடங்களுக்கு 5 வருடம் முடித்து 5 சம்பள உயர்வுகளை பெற்றுக் கொண்டால் 3-2 தரமும், சில பகுதியினருக்கு 7 ஆண்டுகள் 7 சம்பள உயர்வுகளை பெற்றால் 2-3 தரத்துக்கும் பதவிகள் வழங்கப்படுகின்றது. ஆனால் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கு இவ்வாறு ஏற்பாடுகள் இல்லை என்பது கவலை அளிக்கின்றது. எனவே வழமையான நடைமுறையில் உள்ள சுற்றுநிறுவ பிரகாரம் 20 ஆண்டுகளின் பின் தரம் 1 உயர்த்தப்படும் நிலைமையை தவிர்த்து 12 ஆண்டுகள் பிரதான பரிபூர்ணமான சேவையை பூர்த்தி செய்து வருடாந்த 12 சம்பளங்கள் உயர்ச்சிகளை பெற்ற உத்தியோகத்தர்களை தரம் 1 நிலுவைகள் ஏதுமின்றி பதவியுயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் இந்த செயற்பாடும் தேதியாக 2013-4-2 இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்ற சம்பள படிநிலையை MN3 விரைவாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு 1971-16-979 இலக்க சேவை குறிப்பின் பிரகாரம் அதிவிசேட வர்த்தமானியில் காரணத்தினால் பதவி உயர்த்தும் பரீட்சை முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுடன் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களை நியமனம் பெற்ற பட்டதாரிகளுக்கு அவர்களது பட்டத்திற்கு ஏற்றாப்போல் சம்பளத்தையும் சம்பள பணிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த சபையை கேட்பதுடன் இதற்காக உழைக்கின்ற தலைவர் பிரசன்ன தியூனுக்கே கிழக்கு மாகாண இணைப்பாளர் கேசினுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாட்டிலே கடமை புரிகின்ற முன்பள்ளி ஆசிரியர்களை ஆசிரியர் சேவைக்குள் உள்ளிருத்து அவர்களுக்கும் நிரந்தரமான ஒரு நியமனத்தை வழங்க அரசின் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தற்போது வழங்கப்படும் 6000 ரூபாய் கொடுக்கணும் என்பது ஏற்குமே பயன்படாத ஒரு தொகையாக இருக்கின்றது என்பதையும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். மேலும் பத்திரிகையாளர்களுக்காக உபகரணங்களை கமராக்களை தேவைப்படும் பொருட்களை அரசு கடனாக மானியமாக வழங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்பதோடு பிரதேச சேவையங்களிலே கடமை புரிகின்ற துண்டு அடிப்படையில் கொடுப்பனவு பெறும் கணனி தட்டத்தாளர்களை அவர்களை கவனத்திற்கு எடுத்து தகுதி அடிப்படையில் நிரந்தரமான நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு அல்லது அதற்கு சமமான ஒரு சேவையில் பதிலீடாக ஆட்பு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த சபையை கேட்க விரும்புகின்றேன். யானை மனித முதலை கட்டுப்படுத்த அம்பாறை மாவட்டத்திலும் குறிப்பாக பொத்தியூர் பிரதேச செயலாளர் பிரிவில் எல்லை கிராமங்களான கோமாரி, கனக கிராமம், இராயபுரம், செங்காமம், ஆத்திமுனை, அல்குதா, கலப்புக்கட்டு, ஆரம் நகர் போன்ற பிரிவுகளில் யானை வழிகளை அமைக்க வேண்டும் என்பதுடன் எல்லை கிராமங்களில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் யானை வழிகள் அமைத்து தரப்பட வேண்டும் என இந்த வேளையில் கேட்டுக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.